சீடர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு ஒரு விசேஷமான வசனம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மத்தேயு 4வது அதிகாரத்துல 19வது வசனத்தை நம்ம சொல்லலாம். வெரி வெரி ஸ்பெஷல் வர்ஸ், பல இடங்களில் நீங்க படிச்சிருக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் அப்படின்ற வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு எடுத்தோம்னா, நரகத்துக்கு போற ஆத்மாக்களை ரட்சிக்கிறது தான், ரட்சிக்கிறது. அது ரொம்ப பெரிய வேலை. அது நம்ம ஒரு ஆத்மாவை நம்ம ரட்சிக்க முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆத்மாவை நம்ம சொந்த முயற்சினால ரட்சிக்க முடியாது, அது ஆண்டவர் மட்டுமே செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே நம்ம ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுன்னு சொல்லும் போது, நம்ம ஒரு அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு சாதனமாக பயன்படுறது நம்ம. ஏன்னா தேவன் வந்து அவர் சாதனத்தை, இஸ் அ காட் ஆஃப் மீன்ஸ், அவர் சாதனத்தை பயன்படுத்துகிற தேவன். அவர் தானா நேர காரியங்களை செய்யலாம் அவரு, ஆனா அப்படி அவருடைய சித்தம் அல்ல. ஆத்ம ரட்சிப்புக்கு நம்ம சபையை அவர் பயன்படுத்தணும், நம்ம கிறிஸ்தவர்களை அவர் பயன்படுத்தணும்ன்ற ஒரு சித்தம் அவர் கொண்டிருப்பதனால், ஆத்மா நம்ம ரட்சிக்க போறோம்னா அதுல உள்ளடங்கியது என்ன, நம்ம செய்யற வேலை இல்ல, அது நம்ம மூலமா ஆவியானவர் செய்யற வேலை. அதனால நான் திருப்பி திருப்பி அதை விளக்க வேண்டியது இல்லை. அதனால சில நேரங்களில் நம்ம ரட்சிப்போம், ஆனா நம்மளுடைய சாதனமும் ரொம்பவும் முக்கியம், நம்முடைய முயற்சியும் ரொம்ப முக்கியம். ரோமர் 10 என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் பிரசங்கி இல்லாமல், பிரசங்கம் பண்ணாமல் அவர்கள் எப்படி கேட்பார்கள், அவர்கள் கேட்காமல் எப்படி விசுவாசிப்பார்கள் அப்படின்ற அப்படின்னா, அந்த மீன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது, நம்ம போய் சொல்ல வேண்டியது அவ்வளவு அவசியம். அது இல்லைனா ஆத்ம ரட்சிப்பு ஏற்பட முடியாது. அதனால தான் நம்ம அது ரொம்ப முக்கியமா பாக்குறோம். நம்ம தேவன் அது ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த ஒரு நித்திய வேலைக்கு, இந்த ஒரு நித்தியமா நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு நம்மள மாதிரி பலவீனம் நிறைந்த பரிதபிப்புள்ள மனிதர்களை அவர் பயன்படுத்துறது தான். ஏன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதுக்காக ஏங்குறாங்க, அந்த வேலையை செய்யணும்னு. பெரிய வேலை அது. அதை அவர்களுக்கெல்லாம் தராம நமக்கு கொடுத்ததுதான் அது பெரிய ஒரு அதிசயம் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு சந்தேகமும் இல்ல, பரலோகத்துக்கு போனோம்னா நித்திய உலகத்தில் மிக உயர்ந்த வெகுமதி, மிக உயர்ந்த ஆசிர்வாதம் யாருக்கு இருக்கும், எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எத்தனை ஆத்மாக்களை இயேசு கிட்ட கொண்டு வந்தோன்றத பொறுத்து தான் இருக்கும். அதுல நம்ம எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லி இருக்கிற ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு, த வேல்யூ ஆஃப் எ சோல் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, ஒரு மனிதன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஒரு ஆத்மாவை அவன் இழந்தானா அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிற, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்தையே இப்போ லிங்கராஜபுரத்தை எடுத்தோம்னா, லிங்கராஜபுரத்தை வித்தோம்னா லேண்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு சைட்டும் எல்லாத்தையும், லேண்டு வீடு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் வித்தோம்னா நமக்கு எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு எக்கச்சக்கமா வரும் இல்லைங்களா, பயங்கரமா இது பணக்காரலாம். லிங்கராஜபுரம் விடுங்க, பெங்களூரே வித்தோம்னா எவ்வளவு பணம் வரும் யோசிச்சு பாருங்க, கற்பனை. இல்ல பெங்களூர் இல்ல இந்தியாவே வித்துட்டோம்னா எவ்வளவு பணம் வரும், இந்தியா விட்டு உலகத்தையே வித்தோம்னா எவ்வளவு பணம் வரமோ நம்மளால யோசிக்கவே முடியாது. அவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த பணத்தை வச்சு ஒரு ஆத்மாவை நம்ம வாங்க முடியாது. ஏன்னா அதை விட காஸ்ட்லி ஒரு சோல் தான் இயேசு சொல்றது. இந்த உலகத்தையே வித்தாலும் ஒரு ஆத்மாவை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன், நான் காண்டி ஆயுசுல ஒரு ஆத்மாவை இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா இந்த உலகத்தை விட பெரிய சொத்தை சேர்த்தன் தான் நித்தியத்தில் இல்லைங்களா. இந்த உலகத்தை விட பெரிய மதிப்பு ஒரு ஆத்துமாங்க. ஒரு ஆத்மாவை காண்டி நரகத்துல இருந்து நரகத்துக்கு போற ஆத்மாவை நித்திய உலகத்துக்கு என்னுடைய சாதனத்தின் மூலமா நான் கொண்டு வந்துட்டேன்னா இந்த உலகத்தோட பெரிய சொத்து நான் சேர்த்திருக்க முடியும். பாருங்களா, பெரிய ஸ்லாக்கியம். இந்த பெரிய வேலையை அவர் வந்து சபைக்கு கொடுக்கிறார். பாருங்க, அதைத்தான் இந்த ஒரு அடமொழியை பயன்படுத்தி உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குறேன், பிஷிங் மென், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குற, பாவமென்ற சமுதிர மாதிரி இருக்கிற அந்த சமுதிரத்துல போய் அந்த ஆத்மாக்களை பிடிக்கிறத பத்தி அவர் பேசுறார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த சபைக்கு சபையா இயேசு கிறிஸ்து சபையாக செய்யக்கூடிய மிக 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 பெரிய வேலை வந்து ஆத்மாவுகளை காப்பாத்துறதுதான். இது பழைய ஏற்பாடுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பாரம், பெரிய கவலை, வேதனை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஆத்மா நரகத்துக்கு போறது தான். ரொம்ப அவர் மனசே வேதனைப்பட்டு வருத்தப்படுறது. வாட் இஸ் த பர்டன் ஆஃப் காட், கடவுளுடைய பாரம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஆத்மா நரகத்துக்கு போறது தான். அது பழைய ஏற்பாடுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரலாம். அவர் எந்த அளவுக்கு அந்த பாரம் அவருக்கு இருக்கு, அது சொல்ல போனா எல்லையற்ற பாரம், ரொம்ப எல்லையற்ற பாரம். எப்படி நமக்கு தெரியும் அவருக்கு பாரம் இருக்குன்னா, ஒரு பக்கம் தன்னுடைய நேச குமார நித்திய நித்தியமா தான் நேசிச்சு தன்னுடைய பேச்சை எப்போ பார் கேட்ட அந்த நேச குமாரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய பேச்சே கேட்காத அருவருக்கத்தக்க ஒரு மக்கள், கொடானி கோடி மக்கள், இவர்கள் நரகத்துக்கு தான் போனோம், நரகத்துக்கு தான் பாத்திரமுள்ள மக்கள். இந்த ரெண்டு பேர் நிற்கும் போது இந்த தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும். அந்த குமாரனை கொடுக்கறதுக்கு முன்பதாக அந்த குமாரனுக்கு அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்ன செய்வாங்க நல்லா தெரியும். அவரை அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவருக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவமானத்தையும் கேவலத்தையும் முருகத்துல காரி துப்புவாங்க. கெச்சமென தோட்டத்துல அவர் தாங்க முடியாம துடிப்பார் தன் புள்ள, ஐயோ அப்பா என்னால முடியலப்பான்னு துடிப்பாருன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் அறிந்த தேவன், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சோம், தன்னுடைய குமாரனையே கொடுக்க துணிஞ்சாருன்னா ஏன்னா ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுல அவர் அவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு அதை விட பெருசு என்பதை நினைச்சதுனால தான் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அந்த ஆத்மா போய் நரகத்துல நித்திய நித்தியமா படக்கூடிய வேதனை வந்து சொல்லி முடியாது. இன்ஃபைனைட் எல்லையற்ற கோபத்தை அந்த ஆத்மா போய் நரகத்துல அனுபவிக்கும் போது, அதை விட என் குமாரனை நான் கொடுக்கிறேன் முடிவு அவர் எடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கடவுளுக்கு அந்த பாரம் இருந்திருக்கும் யோசிக்க முடியுமா? பிதாக்கு இருக்க மிகப்பெரிய பாரம் வந்து இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மா நரகத்துக்கு போறது தாங்க. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போறது அவரால் தாங்கவே ஆகுறதில்ல, தாங்கவே ஆகுறதில்ல. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது, நம்ம காண்டி பயன்படுத்தி போய் உழைச்சி ஒரு ஆத்மாவை மனம் திரும்ப வச்சுட்டோம்னா என்ன போட்டிருக்கு, பரலோகமே சந்தோஷப்படுது. ஒரு பார்ட்டி பரலோகத்துல, பரலோகத்திலேயே கொண்டாட்டம் நடக்குது. அப்படின்னா எப்படி எப்ப பரலோகம் சந்தோஷப்படும், கடவுள் தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்கும் போது தான் பரலோகம் சந்தோஷப்படும் இல்லைங்களா? ஒரு ஆத்மா, ஏன்னா ஒரு ஆத்மா மனம் திரும்புறது அவ்வளோ பெரிய சந்தோஷம் பரலோகத்துக்கு. ஏன்னா பரலோகம் தான் அதை எடை போட முடியும் சரியா. ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு என்ன, அது நித்திய நித்தியமா எவ்வளவு வேதனை பட போகுதுன்னு பரலோகம் தான் அதை பார்த்து சந்தோஷப்படுது. பிதாக்கு மிகப்பெரிய கவலை வந்து ஒரு ஆத்மா ரட்சிப்பு தான். இயேசு கிறிஸ்து எடுத்துக்காங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை என்ன, இந்த உலகத்துக்கு நான் வந்ததே காணாம போனவர்களை தேடி ரட்சிப்பதற்கு. அதான் அவர் சொன்னார், ஐ கேம் டு சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட் இல்லைங்களா? அவர் பார்த்து திரளான ஜனங்களை பார்க்கிறார், திரளான ஜனங்களை பார்த்து அவர் என்ன மனதுருகினார் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாத ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு சொல்லவே முடியாது என்னன்னா, அவர்னால தாங்க முடியாத உடம்பே பிச்சுட்டு வெடிக்கிற மாதிரி ஒரு வேதனை அவருக்கு. ஏன்னா கடவுள் எந்த அளவுக்கு கவலைப்படுறாரு, எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு, எந்த அளவுக்கு பரிதவிக்கிறாருன்றத ஒரு மனுஷன் உடம்புல போட்டு அந்த மனுஷனை பரிதவிக்க வச்சோம்னா அந்த மனுஷ உடம்பு தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. எல்லையற்ற பரிதவிக்கு கடவுளுக்கு இருக்கு. அதை இயேசு அனுபவிக்கும் போது அந்த ஜனங்கள்லாம் பார்த்தா இமைப்பனில்லாத ஆடுகள் போல் சிதறடிக்கப்பட்டு ஒரு பயங்கரமா ஒரு 10 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்தோம்னா நமக்கு எப்படி வருது பரிதவிப்பு? அந்த மாதிரி தான் இயேசு பார்த்தார். பார்த்து அவர் பயங்கரமா பரிதவித்தார் அப்படின்னு பாக்கிறோம். இயேசு ஒரு டிட்டர்மைண்டா சிலுவையை ஏற்றுக்கொள்றதுக்கும் அவர் போனாருன்னா, ஏன்னா அவர் ஆத்மா மேல அவர் இருந்த பாரம். இயேசு மாத்திர பரிசுத்தாவி எடுத்து பார்த்தோம்னா பரிசுத்தாவினுடைய மிகப்பெரிய பாரமும் அதுதான். ஏன் அவர் வரும்போது உலகத்தை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறதுக்கு தான் அவர் வந்தார். பெந்தெகோஸ்த நாள்ல சபைய வந்து அவர் நிரப்பி, எதுக்கு அவர் நிரப்புவாரு, நீங்கள் யுதேயா தொடங்கி எருசலேம் தொடங்கி யுதேயா சமாரியா உலகத்தின் எல்லைந்த பரியந்தம் சபை சாட்சியா இருக்கணும் என்பதற்காகத்தான் அவரே வந்தார். பாத்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்க மூணு பேருடைய பெரிய பாரம் என்ன தெரியுமா, காஸ்பிள் இவாஞ்சலிசம், காஸ்பல பரப்பணும், மாத்துமாவை ரட்சிக்கணும், அதான் அவங்களுடைய பெரிய பாரம். ஆனா சோககரமானது என்ன, அவருடைய சபை பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா மாறி போய் சுயநலத்தில் மூழ்கி போய் இதை குறித்து எந்த பாரமும் இல்லாத வாழ்றதுதான். எந்த அளவுக்கு ஒரு சபை உலக பிரகாரமா இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த பாரம் அந்த சபைக்கு இருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட டியூன்டா இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த பாரம் அந்த சபைக்கும் இருக்கும். அப்படின்னா சபைக்கு இல்லைன்றத பாக்குறோம். ஏ அப்போஸ்தலர்களை எடுத்து பாருங்களேன், பவுல அப்போஸ்தலர் எடுத்து பார்த்தோம்னா அவரு சொல்றாரு, கிரேக்கருக்கும் புறமதஸ்தருக்கும் நான் கடனாளி, கடனாளி, நான் கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா எனக்கு ஐயோ அப்படின்னார். ஏன் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன், ஏன் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக அது இருக்கிறது. ஓவன் டு மீ, காஸ்பல பிரசங்கிக்கலன்னா எனக்கு ஐயோ, ஏன் நான் கடனாளி. அவர் மட்டும்தான் கடனாளியா? யாராவது இயேசுவை பத்தி நமக்கு ஒரு நாள் சொல்லாம இருந்திருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம்? நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதுனால, இயேசுவை பத்தி சொன்னதுனால தான் நம்ம இயேசுவை அறிஞ்சு இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சு வெளிச்சத்துல சந்தோஷமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு நம்ம மேல விழுந்த பெரிய கடன் என்ன தெரியுமா, எத்தனை பேருக்கு நம்ம இயேசுவை சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டிய கடன் நம்ம மேல இருக்குங்க. சொல்லணும்னா நம்ம வந்திருக்கோமா, நிச்சயமா இருக்க முடியாது. நம்மளும் கடனாளிகள் தான், எல்லா மனிதர்களுக்கும் நம்ம கடனாளிகள். இட் இஸ் காஸ்பிள் எடுத்து பார்த்தோம்னா கடனாளிகள். பவுல் சொல்றார், நான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாவும் ஞானிகளுக்கு ஞானியாக, அன்வைஸுக்கு முட்டாளுகளுக்கு முட்டாளாக, யூதனுக்கு யூதனாக, புறமதஸ்தனுக்கு புறமத, எல்லாருக்கும் எல்லாவாகவும் நான் மாடி இருக்கிறேன். ஏன், எப்படியாவது சில பேரையாவது ரட்சிக்க முடியுமா அப்படின்னு அந்த மனுஷனுக்கு அந்த பாரம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்னுடைய சுய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுகிட்டேந்து நான் அறுத்து சபிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் ஜனங்க ரட்சிக்கப்பட்டா பரவாயில்லன்னு அந்த அப்போஸ்தனுக்கு அந்த பாரம் இருந்துச்சு. என் முதல் நூற்றாண்டு சபைக்கு அந்த பாரம் இருந்துச்சு. அவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அவங்க எல்லாம் சிதறடிக்கப்படும் போது எல்லா இடங்களில் போய் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது இது பழைய ஏற்பாடுலயும் இதை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்றத பாக்கிறோம். பிதாக்கு அந்த பாரம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு அந்த பாரம் இருக்கு, பரிசுத்தாவிக்கு அந்த பாரம் அப்போஸ்தலருக்கு இருக்கு, முதல் நூற்றாண்டு சபையில இருக்கு, பழைய ஏற்பாடுலயும் ஒரு அருமையான வசனம் இருக்கு, ஈ தட் வின்னத் சோல்ஸ் இஸ் வைஸ் அப்படின்னு. ஆத்மாக்களை என்னதான் ஒரு மனுஷன் சொல்லிக்கலாம், என்னதான் பக்திமான் அவன் சொல்லிக்கலாம், ஆத்மாக்களை எவன் வெல்லுகிறானோ அவன் தான் ஞானமுள்ள மனிதன் அப்படின்னு வேதம் சொல்லுது. தானியேலையும் அவர் என்ன சொல்றாரு, அநேக பேரை அநீதியிலிருந்து பாவத்திலிருந்து நீதி பக்கம் திருப்பணும் தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் நித்திய நித்தியமா பரலோக ராஜ்யத்தில் நட்சத்திரங்கள் மாதிரி பிரகாசிப்பாங்க அப்படின்னு தானியேல் சொல்றார். இல்ல, ஆத்மா ரட்சிப்பு, ஆத்மாவை ரட்சிப்பது ரொம்ப பெரிய வேலைங்க. ஏன், ஹிஸ்டரியிலயும் நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர், எத்தனை கோடானி கோடி மக்கள், தேவனோடு நெருங்கி இருந்த எல்லா மக்களுக்கும் அந்த பாரம் மனசுல இருந்திருக்கு, பாரம் இருந்திருக்கு. எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சு உலக வசதிகளை விட்டு பெரிய நாடுகளை விட்டு மிஷினரிஸா எவ்வளவு பயங்கரமான இடங்களுக்கு போயிருக்காங்க. அந்த கதைகள்லாம் நான் சில இது படிச்சிருக்கிறேன். மனசே உருகிப்போம், என்ன செய்ய வச்சுச்சு அவங்களெல்லாம், அது என்ன செய்ய வச்சுச்சு, எல்லா வசதிகளை விட்டு மனைவிய விட்டு குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு பெரிய இடங்களுக்கு போய் இயேசுக்காக உழைச்சிருக்கிறாங்க, என்ன செய்ய வச்சுச்சு இந்த ஆத்ம பாரம், இந்த ஆத்ம பாரம். ஜான் நாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்காட்லாண்ட்ல, அவரு செத்தே போயிருவோம், ஆண்டவரே எனக்கு ஸ்காட்லாண்ட கூட இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன் அப்படின்னார். நான் செத்தே போயிடலாம், இந்த ஜனங்கள்லாம் விசுவாசிக்காம வாழ்ற ஒரு வாழ்க்கையை என்னால பார்க்க முடியாது, ஒண்ணு நான் செத்து போனோம் இல்லைன்னா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுற அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணார். ஜான் வெஸ்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஊழியம் செஞ்சவர், ரொம்ப பெரிய ஊழியம் செஞ்சவர். ஊரெல்லாம் போய் அவர் வந்து இந்த உலகமே என்னுடைய சர்ச் அப்படின்னார். இந்த உலகமே என்னுடைய சர்ச், எங்கெங்கெல்லாம் போறாரோ பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை முக்கியமா வச்சவர். சுவிசேஷத்தை முக்கியமா வச்சவர். அவர் வந்து போய் 150 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு ஆள் ஒரு லைன்ல நடந்துட்டு போறாரு, எங்கன்னா குடிக்கலாமான்னு போறாரு. பிராந்தி கடை வைன் ஷாப்ப தேடி போறார், தேடி 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 போறாரு, ஊர் ஊரா தேடி போறாரு, எங்கேயுமே கிடைக்க மாட்டேன். என்னையா ஆச்சு உங்களுக்கு எல்லாம், ஒரு வைன் ஷாப் இல்ல உங்க ஊர்ல அப்படின்னா அவர் சொன்னாரு. ஐயா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி வந்துட்டு போனாரு இந்த பக்கம், அப்ப மூடின வைன் ஷாப் இன்னும் திறக்கல. அப்படி ஒரு பவர்ஃபுல்லா காஸ்பலுக்காக ஐரோப்பா முழுவதுமாக ஊழியர் செஞ்ச மனுஷன் ஜான் வெஸ்லி. அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆத்தும பாரம் இருந்துச்சு. உலகம் எல்லாம் போய் இயேசுவை பத்தி சொல்ற ஒரு பாரம் இருந்துச்சு. ஒரு அருமையான மனுஷன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்க 18வது நூற்றாண்டுல அவர் சொல்லி இருக்கிறார், நமக்கு இப்ப கணக்கு போட என்னால முடியல. அப்போ ஒரு 160 கோடி மக்கள் இருந்தாங்க அந்த காலத்தில், 18வது நூற்றாண்டுல. அவர் சொன்னாரு, அந்த 160 கோடியில ஒரே ஒருத்தன் கிறிஸ்தவனா இருக்கிறான்னு வச்சுக்குவோம், ஒன்லி ஒன் கிறிஸ்டியன். அவன் காண்டி ஒரு 2 பேருக்கு ஒரு வருஷத்துல 2 பேரை இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டானா, அந்த 2 பேர் போய் இன்னும் 2 பேர் இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா, அப்படி அப்படியே அது மல்டிப்ளை ஆச்சுன்னா, எத்தனை வருஷத்துல தெரியுமா முழு உலகத்தையே இயேசு கிட்ட கொண்டு வந்துடலாம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 பேர் 160 கோடியில திருப்பி திருப்பி 2 பேரா கொண்டு வந்தோம்னா, அது கணக்கு போட்டு பார்த்தோம்னா எத்தனை வருஷம் ஆகும்னா, ரொம்ப ஷாக்கிங் தான் ஆன்சர். அது கணக்குல 30 வருஷத்துல முழு உலகத்தையே இயேசு கிட்ட கொண்டு வந்துடலாம். உன்னால நம்ப முடியுமா? அந்த காலத்தில் 18வது நூற்றாண்டு 30 வருஷத்துல முழு உலகத்தையே, ஒரு கிறிஸ்தவ 2 பேரை 1 வருஷத்துல கொண்டு வரணும். 2 பேரை கொண்டு வந்துட்டு அந்த 2 பேர் இன்னும் 2 பேரை கொண்டு வந்தாங்கன்னா, 30 வருஷத்துல முழு உலகத்தையே இயேசு கிட்ட கொண்டு வந்துடலாம். யோசிச்சு பாருங்க. ரொம்ப உங்களுக்கு தெரியுமா, நம்ம இப்ப இருக்கிறோம், நம்ம ஒரு 40 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு 40 பேர் மெம்பர்ஸா இருக்கிறோம். இந்த 40 பேர் 1 வருஷத்துல 2 பேரை கொண்டு வந்தோம்னா, முழு உலகத்தெல்லாம் கொண்டு வர வேண்டியது இல்ல. பெங்களூர்ல சொல்ல போனா 30 வருஷம் கொஞ்சம் அதிகமா, 30 வருஷத்தை விட பெங்களூர்ல இருக்கிற எல்லாரையுமே இயேசு கிட்ட கொண்டு வந்துடலாம் 30 வருஷத்துல. யோசிச்சு பாருங்களேன். ஆனா முழு உலகத்தையும் ஆண்டவர் ரட்சிக்கணும்னு விருப்பம் இருக்கா, அவர் சித்தம் இருக்கா, பெங்களூர் எல்லாம் ரட்சிக்கணும்னு சித்தம் இருக்கா, அது வேற கேள்வி. நம்ம சாத்தியத்துல, நம்ம முயற்சியில நம்ம பண்ணோம்னா இது சாத்தியமான ஒரு காரியம், சாத்தியமான. ஆனா நம்ம சாக்கு போக்கு சொல்றவங்க எதுக்கு, இறையாண்மைய சாக்கு, ஆண்டவர் இவங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு இல்ல, அவர் சித்தம் கொண்டா அவரைத்தான் ரட்சிப்பாருன்னு நம்முடைய சோம்பேறித்தனத்தை பல காரியத்துல மூடிக்கிறோம் இல்லைங்களா, பல காரியத்துல. என்னன்னு இன்னொரு காரியம்னா, நம்மளாம் இப்பெல்லாம் போய் சொல்றோம்னா RSS காரங்க வந்து அடிக்குவானுங்க அப்படின்னு ஒரு காரியம். பல காரணங்களை வச்சிருக்கிறோம். உண்மையான காரணம், ஆத்ம பாரம் நம்ம கிட்ட இல்ல. அந்த காரணத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சறது இல்ல. நம்ம மத்த காரணங்களை அதெல்லாம் வச்சுக்குவோம். RSS காரணால, அவங்கனால, இவங்கனால, அந்த காரணம் சொல்லிட்டு. ஏன் RSS காரங்கெல்லாம் இல்ல, யாருமே இல்லைன்னா அப்படியே உலகத்தையே அவர் கொண்டு வந்துடுற மாதிரி அப்படியா நடந்துக்குவோம் நம்ம? இல்ல, இட்ஸ் ஆல் த ரூட் காசஸ். ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஆத்ம பாரம் நம்ம கிட்ட இல்லங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எந்த காரணம், ஏன் 1st century சபைக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? பவுலு ஊரூரா போய் பிரசங்கம் பண்ணும் போது RSS காரனுங்க விடுங்க, நல்லா அவங்க பார்த்தா, அங்க இருந்த ரோமருங்க யூதருங்க பா அவர் கொடுத்த தொந்தரவு எவ்வளோ கொடுமை, அதெல்லாம் தாண்டி போய் எரிமலையா போய் உலகத்தையே தலகிலா மாத்தினார். ஏன் த பர்டன் ஃபார் சோல்ஸ், த்ரியேக தேவன் மேல இருந்த அந்த பாரம் தனக்கு இருந்ததுனால அவர் போய் அந்த வேலையை செஞ்சார். நமக்கு அது இல்லைங்க, அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா. அந்த பாரம் இல்லை, அங்கதான் ஆரம்பமே. எனக்கு அந்த பாரம் இல்லையே, எனக்கு அந்த பாரம் இல்லையே, அதை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்றதுல தான் நமக்கு இருக்கு. சேட்லி அவர் சபையை பார்த்தோம்னா, சபை என்ன ஆயிடுச்சு, சபையை வந்து உலகத்துக்கு போய், உலக மக்கள் நரகத்துக்கு போறவங்கள பரலோகத்துக்கு வழியில கொண்டு வர்றத விட்டுட்டு சபை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கிளப் மாதிரி மாறிடுச்சு. ஒரு கிளப் மாதிரி, கிளப்ல எல்லாம் மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம கூட்டம், நம்ம சர்ச்சு, நம்ம ஆளுங்களன்ற ஒரு கவலையோடு நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு கிளப் மாதிரி சபை ஆயிடுச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க, ரொம்ப வருத்தமானது, அது நம்புறதுக்கே கஷ்டம், 95% 95% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறன்றவங்க, அவங்க யாருமே ஒருத்தரை கூட இயேசு கிட்ட கொண்டு வந்ததே இல்லை. உண்மையா யோசிச்சு பாருங்களேன், 95% கிறிஸ்டியன்ஸ் வந்து இயேசு கிட்ட யாரையுமே கொண்டு வந்ததில்லை. டிசைப்ளிங் பண்ணி சுவிசேஷம் சொல்லி பர்சனலா அவங்க இயேசுகிட்ட கொண்டு வந்த 95% அப்படி இல்ல, ரொம்ப வேதனை தான். பாருங்களேன், நம்மளும் எவ்ரி வாரம் வாரம் வரும், நம்ம குரூப்பை பத்தி நம்ம கவலைப்படுவோம், மத்தவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லன்ற ஒரு கிளப்பா கூட நம்ம மாறிட்டு வரலாம். அது ரொம்ப சேட். கோடானி கோடி சர்ச்சஸ் அப்படித்தான் இருக்கு, ஒரு கிளப்பா மாறிடுச்சு. நம்மளும் அப்படி மாறிடலாம், மத்தவங்கள பத்தி கவலை இல்ல, ஆத்தும பாரம் இல்ல, ஆத்தும ஒன்றும் ரட்சிக்காமல் இந்த பாட்டுல வர மாதிரி அப்படின்னா சோம்பலாய். பாருங்களேன், அது ரொம்ப கனெக்டடு. ஆத்தும பாரம் இல்லாதவங்க சோம்பலா தான் இருப்பாங்க. ஆத்தும பாரம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆத்தும பாரம் இல்லாமல் சோம்பலாய் ஆயுசை கலைத்தேனேன்னு அவருக்கு பாடுறாரு இல்லைங்களா. அப்படித்தான், ஆத்தும பாரம் இல்லைன்னா நம்ம சோம்பலா தாங்க இருப்போம், சோம்பலா தான் இருப்போம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பகுதியை நம்ம படிக்கும் போது இயேசு சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குறேன் போது அந்த ஆத்தும பாரத்தை, அந்த ஆத்மாவுகளை காப்பாற்றக்கூடிய வேலையை, அந்த அக்னியை நமக்குள்ள மூட்ட ஆண்டவர் நினைக்கிறார். அதுக்குதான் அந்த வசனம் போட்டிருக்கு, என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அதுல சொல்றது. ஹோலி ஸ்பிரிட் அதை பயன்படுத்தி தான் நமக்கு ஒரு பெரிய வேலை, அது இட்ஸ் அ கிரேட் ஒர்க். நம்ம எல்லாரும் அதை செய்யணும். வெறும் பிரீச்சர்ஸ் கொண்டு இல்லை, அது வெறும் பிரீச்சர்ஸ்க்கு இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய வேலைங்க அது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த அழைப்பு, என் பின்னே வாருங்கள். வெறும் பாஸ்டர் சொண்டி என் பின்னே வாருங்கள் இயேசு சொன்னாரா? இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என் பின்னாடி வரவன் தான் கிறிஸ்தவன். என் பின்னே வருகிற ஒவ்வொருத்தனையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா நான் மாத்திர அப்படின்ற, நான் மாத்திர மனுஷர்களை பிடிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை பத்தி பேசணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை பத்தி பிரசங்கிக்கணும். அதான் அவனுடைய வேலை. அட்லீஸ்ட் எனக்கு பிரசங்கம் வரோ இல்லனால இயேசு காஸ்பல சொல்ற அளவுக்கு ஃபீல்டுல இறங்கி நான் ஒவ்வொருத்தனும், அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தர் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேலை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் நம்மளுடைய அழைப்பு. அந்த பாரம் இருந்து அறுப்போ மிகுதியா இருக்கு, அந்த இறங்கி நம்ம வேலை செய்ய வேண்டியது நம்ம கடமைங்க, ரொம்ப முக்கியமான கடமை. இது பெரிய வேலை, ஒரு பெரிய வேலை. ஒரு வேலை ஆண்டவர் ஒரு வேலை கண்டிப்பாக கடிந்து கொள்ற விதத்தில் நம்ம சபையை கூட இதை பார்த்து சொல்லலாம். ஏன்னா கண்டிக்கிற மாதிரி தான் இந்த வசனம் இருந்துச்சு. பாருங்க, அது ஒருவேளை ஆண்டவர் அதை ஊக்குவிக்கணும், அதை இந்த நேரத்தில் அதை பேசணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. இத்தனை நாள் ஒரு இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஒரு நல்ல இடத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா. அதுல பாதி சேர் காலியா தான் இருக்க போகுது, இந்த இடம் ரொம்ப இருச்சு, இன்னும் வரப்போற இடம் பாதி சேர் காலியா தான் இருக்க போகுது. அந்த இடத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? நம்மளாம் இப்படியே உட்காந்துகிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, காலி சேரை வச்சுட்டு இருக்கு. We have to go out. நம்ம அந்த இடத்த, அது மாத்திரம் இல்ல, சென்னையில நாங்க போன வாரம் போயிருக்கும் போது ஒரு பல இடங்களுக்கு போய் பார்த்தோம், பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்துட்டு நைட்டு வந்து சபையில சுத்தி இருக்கிற மக்களை போய் பார்க்கும்போது ரொம்ப அகோரமான காட்சிகள், ரொம்ப வீடெல்லாம் உடைஞ்சு போய் எங்கெங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு. மனுஷருங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது தயக்கம் இருக்கும், கூச்சம் இருக்கும், அதெல்லாம் போயிருச்சு. ஐயா சாப்பாடு கொடுங்கன்னு ஓடி வராங்க. கொஞ்சமாவது நல்லா இருக்காங்க, வண்டியில பயங்கரமா இருக்காங்க, ரொம்ப வேதனையான ஒரு காட்சி. பாத்தீங்கன்னா போய் அங்க டோக்கன் கொடுத்தது, நம்ம ஒரு 15 நாளுக்கு ஆகுற மாதிரி ரேஷன் வாங்கி வச்சிருந்தோம், அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சு 200 பேருக்கு தான் டோக்கன் கொடுத்தது. வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 400 பேர் ஆயிருக்கும் இல்லைங்களா. வந்தவங்க டோக்கன் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து நிக்கிறாங்க, போகவே மாட்டேன்றாங்க. அது ஏன்? அத காஸ்பல் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தணும். 25 நிமிஷம் காஸ்பல் பிரசங்கம் பண்ண முடிஞ்சிச்சு, ஆண்டவர் உதவி செஞ்சார். அதனால காஸ்பல சொல்லி அவங்களுக்கு சொல்ல வச்சு, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படி கஷ்டங்கள், அது சொல்லி அதை உணர்த்தி. சில பேர் எல்லாம் 25 நிமிஷம் எல்லாம் சேரியில இருக்கிறவங்க 25 நிமிஷம் உட்காந்து அமைதியா கேட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்து வர்றாருங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட் நான் நினைக்கிறேன். இப்ப கூட நம்ம கேம்பஸ் குசரில் எடுத்து அந்த பெரிய ஆனிவர்சரி செய்ய போறோம், 20th anniversary. ஏன் அதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு? ஐ திங்க் நமக்கு எல்லாம் இந்த பாரம் வரணும். போதும், கிளப்பா இருந்தது நம்ம போதும். We have to go out. எத்தனை போஷித்திருக்கிறார், எத்தனை சேமனை படிச்சிருக்கிறோம், எத்தனை சத்தியங்களை படிச்சிருக்கிறோம், என்ன பண்றோம்? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளே கொளுத்துருக்கிறோம், பக்கத்துல மெலிஞ்சு மெலிஞ்சு பசியில செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படிங்க அவனுக்கு மனசு வரும்? இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இருக்கலான்னு? நோ, நம்ம வெளியே போகணுங்க. We have to go. போதும், நம்ம ஐக்கியம், பெரிய ஐக்கியம் ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு, சபையா நம்மள ஒன்னா சேர்த்தாரு. பெரிய சத்தியங்களை சொல்லிக் கொடுத்திருக்காரு. வார வாரம் அதிசயமா படிச்சுட்டு போறோம், ஆனா நம்ம இதுலயே மூழ்கி இருக்கக்கூடாது. நமக்கு நேரம் வந்துருச்சு, இதுலயே நம்ம மூழ்கி இருக்கக்கூடாது. உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கிற உலகம், அந்த உலகத்துக்கு நம்ம போகணும், அந்த உலகத்துக்கு நம்ம போகணும். பாருங்க, பல காரணங்களை நம்ம சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி RSS ஒரு காரணம், அந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணம். பர்சனலா உங்களுக்கும் சில காரணங்கள் நீங்க யோசிக்கலாம். ஐயோ, நான் எவ்வளவோ வேலை இருக்குதுங்க, எவ்வளவோ அது இருக்குதுங்க, இங்கிருந்து இங்க பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் ஆத்தும பாரம் இல்லை. இப்போ எனக்கு எடுத்தோன்னா ரொம்ப வேலை, ரொம்ப வேலை. கம்பெனியில ஒரு 20 countries எங்க கம்பெனி இருக்குது. 20 countries 40 centers எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆள். போன வாரம் தலை போற வேலை, அதுல போனாலும் போட்டோம். இந்த வாரம் நம்ம போலன்னா வேற ஒண்ணு இந்த காஸ்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடும்னு சொல்லி இப்ப என்னதான் ஆகட்டும்னு நான் போறேன். ஆனா போகும்போது ஆண்டவர் எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும் போது நம்ம காரியத்தை அவர் பாத்துக்கிறாருங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். எவ்வளவோ முக்கியமான ஒரு ஆளு அல மோதிர வேலை எனக்கு வேலை. கொஞ்சம் கூட காலையில் நைட்டு 11:00 தான் வீட்டுக்கு வர்றது. ஆனா அதெல்லாம் 3 வருஷம் அப்படித்தான் உழைச்சிருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், போயிட்டு வர்ற டிராபிக்கே 2 hours அப்படியே உழைச்சிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் வேலை முக்கியம்னு வைக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா? இப்ப எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்றாங்க. ஆண்டவர் அப்படி நம்மள ஆசீர்வதிப்பார். அவர் ராஜ்யத்தை அவர் நீதியை முன்னாடி வச்சோம்னா நம்மள கை விடுறது இல்ல. நம்ம இதுலயே மயங்கி கடுத்துக்கிட்டு ஆண்டவர் காரியங்கள்ல கவனம் செலுத்தல, நம்ம எப்படி யோசிச்சு பாருங்களேன். அதுல நம்ம எந்த சாக்கும் சொல்லாம ஆத்தும பாரத்துக்காக கெஞ்சணும், அதுக்காக நம்ம உழைக்கணுங்க. ஆகவே இன்னைக்கு பார்ப்போம் இந்த வசனத்தை, இதை ஆரம்பிக்கணும். எங்கேயாவது நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு சர்ச், எந்த சர்ச் இந்த ஆத்தும பாரத்தோடு அவங்கள குற்றம் சொல்றது, இவங்கள குற்றம் சொல்றது, அவங்க அப்படி இவங்க அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம வர முடியாதா? மேல வந்து ஒன்று கூடி நம்ம இயேசு மகிமைப்படுறாரா, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறாங்களா, அதுக்கு நான் எங்க இருந்து உழைச்சாலும் என்ன வேலை செய்யணாலும் நான் தயாரா இருக்கிறேன்னு ஓடி கூடி தாழ்மையோடு வராங்களோ அந்த சபை. ஆத்ம பாரம் வந்துருச்சுன்னா நமக்கு பயங்கர தாழ்மை வந்துடும் இல்லைங்களா? அதோடு நம்ம கூடி வந்தோம்னா வல்லமையா ஆண்டவர் நம்மள பயன்படுத்துவாருங்க, வல்லமையா பயன்படுத்துவார். ஆகவே ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு சொல்ல போனா ஒரு ஆண்டவர் ஒரு வேலை ஆரம்பிக்க போறாரு, ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. அந்த பிசினஸ்க்கு அவருக்கு பார்ட்னர்ஸ் தேவை. தேவ குமாரன் பாருங்களேன், அவர் ஒருத்தர்னால செய்ய முடியாது. அவருக்கு என்ன திறமை இல்லையா? அவருக்கு என்ன பவர் இல்லையா? ஆரம்பிக்கும் போதே அவர் ஏன் அவர் ஒண்டியா போய் செஞ்சுட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அவர் கூப்பிடுறார், வாங்க ஐ நீட் பார்ட்னர்ஸ். இன்னைக்கும் கூப்பிடுறாரு, அவர் நம்மள கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார்? வாங்க ஐ நீட் பார்ட்னர்ஸ், வரியா? மீன் பிடிக்க அவங்க வேலை அவங்க பிஸியா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் மீன் பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா, பிஸியா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வரீங்களா, எனக்கு பார்ட்னர்ஸ் தேவை. நம்மளையும் கூப்பிடுறாரு, நம்ம வருவோமா? அவர் சத்தத்தை அன்னைக்கு அவங்க செவியை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, வலைகளை விட்டு பின் சென்றார்கள். இன்னைக்கு அப்படி வரவங்க ரொம்ப குறைவு. வலையை பிடிச்சிக்கிட்டே அந்த முழுகி போயிடுறாங்க. அப்புறம் ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் அந்த பாட்டியே கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறது. கடைசி வா வீணா போச்சே நாளெல்லாம் அப்படின்னு அந்த பாட்டை நம்ம பாடிட்டே இருக்கணுமா? யோசிச்சு பாருங்களேன். அது இதே பாடிட்டே பரலோகத்துக்கு போயிடலாம்னு நம்ம நினைக்க கூடாது. நோ, வி ஹாவ் டைம். நம்மள யாரும் அப்படி ஒரு வயசானவங்க நாளைக்கே சாக போறவங்க யாரும் இல்லை. அவர் நாளைக்கு சாக போறவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம ஆத்ம பாரத்தோடு நம்ம முயலணும், நம்ம முயற்சி செய்யணும். ஆகவே இந்த வேலையில நம்ம முழு ஈடு செலுத்தி ஒரு ஒரு ஆரம்பிக்கும் போது இதுல பெரிய பயன்கள் இருக்கு. அதுவே நம்ம பார்த்துட்டா ஆத்மா ரட்சிக்கிறதுல வந்து ஒரு கிறிஸ்தவ தீவிரம் அடையும் போது அதுல மிகப்பெரிய நன்மை. உண்மையா சொல்ல போனா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே ரியல் ஆயிரும். அப்பதான் நம்ம வேத வாசிப்பு ரியல் ஆயிரும். பயங்கரமா படிக்கும், இது வரைக்கும் படிக்காத காரியங்களை படிப்போம், இது வரைக்கும் ஜபிக்காத வல்லமையான ஜப வாழ்க்கை நமக்கு இருக்கும். அப்பதான் ரியல் ஆகும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம தான் ஒரு கூட்டு சட்டிக்குள்ள நம்மளே பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். போய் ஒரு 500 பேர்கிட்ட போய் எல்லா சேரியில இருந்து வந்தவங்க கிட்ட போய் காஸ்பல சொல்லணும்னா எப்படி இருக்கும்? அந்த ஈட்டு எனக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அந்த பார் எனக்கு தான். ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க வீடு நிலைமைய பார்த்து எப்படி இழிஞ்சு விடுந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அவங்களா அழுறாங்க பார்த்து அவங்களுக்கு காஸ்பல சொல்லணும். அது ரொம்ப அப்படி வேலையில நம்ம இறங்கும் போது சொல்றேன். அதனால பெரிய எண்ணற்ற நன்மைகள் நமக்கு உண்டு. நம்ம சோம்பேறித்தனெல்லாம் போயிடும், இடமே இல்ல, டைம் பயங்கரமா இந்த இதுல நம்ம இறங்க முடியும். ஆகவே இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அழைப்பு. சரிங்க, இவ்வளவு நேரம் முகவரி தான், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி செய்யறது இந்த வேலையை, எப்படி செய்யறது? அதாங்க மத்தேயு நமக்கு சொல்லப்படுது. மத்தேயு 4:18 நம்ம ஆரம்பிப்போம். அதான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலேயே சுவிசேஷ வேலைக்காக முதல் அழைப்பு அப்படின்னா அங்கத்தான் பாக்குறோம். மத்தேயு 4:19 தான் த ஃபர்ஸ்ட் கால் ஃபார் சோல் வின்னிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்கதான் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ், இந்த வேலைக்காக அழைக்கப்படுறவங்க. இயேசு கிறிஸ்துவோட அஃபிஷியல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போன வாரம் பார்த்தோம், அவர் கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணார், கரெக்டான இடத்தில் ஸ்டார்ட் பண்ணார். பாருங்களேன், கலிலியா எங்க அதிகமான, ஒரு யுதேயாக்கு போகல, எருசலேமுக்கு போகல, பாரம்பரியம் நிறைந்த க்ளோஸ் மைண்டடு அந்த ட்ரெடிஷ்னலிஸ்ட் கிட்ட போகல, எங்க தேவை இருக்குதோ அங்கத்தான் போனார். நம்மளும் அதான் பண்ணணும், நம்மளும் அதான் பண்ணணும். இப்ப பாருங்களேன், சென்னையில நான் தேவையை பாக்குறேன், அங்க கூட நினைக்கிறேன் ரெகுலரா அங்க போகணும்னு. ரெகுலரா அவங்க சபை இங்க இருக்குது, சுத்தி இருக்கிறாங்க அந்த இடம் மக்கள், பெரிய தேவை அங்க இருக்குது. நான் ரெகுலரா அங்க பண்ணணும், எங்க தேவை இருக்குதோ அங்கத்தான் நம்ம போகணும். இயேசு அதான் பண்ணார். இதய மக்கள் பிரசங்கம் பண்ணி அங்க போல, அவர் விரட்டினாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க அவரை. அவர் எங்க தேவை இருக்குதோ அங்க நாடி அவர் போனார். அதான் நம்மளும் பார்க்கணும். அவர் அங்க போறாரு பாருங்களேன், இருளில் உட்கார்ந்து இருக்கிற மனிதர்கள், அறியாமையின் இருள்ல இருந்து, கள்ளபோதகத்தின் இருள், துக்கத்தின் இருள், பயத்தின் இருள், போய் மரணத்தின் இருள்ல போய் இருளையே உட்கார்ந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம், ரொம்ப சேட் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிற மனிதர்களுக்கு போய் அந்த இருள்ல இருந்து தாங்கள் எப்படி வெளியே வருதுன்னாரு. ஒரு மனுஷன் இருள்ல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? மனம் திரும்புதல் நாளையே அதான் பாக்குறோம் இல்லையா. இருள்ல உட்கார்ந்திருந்த மனிதர்கள் 15:16 சொல்லி 17 அவர் 17 இருந்து அவர் சொல்றாரு, அந்த இருள்ல இருந்து நீங்க எப்படி வெளியே வர்றது? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புறது நம்ம இருள் பிசாசு ராஜ்யத்துல தேவ ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வருது. அடுத்ததாக அந்த வேலைக்கு தேவகுமாரன் பார்ட்னர்ஸ் சேர்க்கிறார். அவர் தனியாவே செஞ்சிருக்கலாம், ஆனா பர்சனலா கூப்பிடுறாரு இல்லைங்களா. பர்சனலா 12 பேர் அவர் கூப்பிட்டார். 12 பேர் கூப்பிட்டதுல அதுல 7 பேரை எப்படி கூப்பிட்டாருன்னு பைபிள்ல இருக்கு. இன்னும் 5 பேரை எப்படி கூப்பிட்டாருங்கன்னு பைபிள்ல இல்ல. அந்த 7 பேரை எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் கூப்பிட்டாருன்றத நம்ம கிளியரா பைபிள்ல பாக்கலாம். பாருங்க, இங்க இவங்களை எப்படி கூப்பிடுறாரு, எப்படி இவங்க மீன்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 18:18 படிங்க.
இயேசு கலிலேயா கடவரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு.
இயேசு யோசிச்சு பார்க்கணும், கலிலேயா சமுத்திரம் கரையில் போனார் அப்படின்னு வருது இல்லைங்களா. நேத்து ஆமோஸ் அவங்க எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களால கற்பனை பண்ண முடியும். கடலுக்கு நடந்து அவர் போறார். அவர் போகும்போது கலிலேயா கடல் சீனுனா உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷல் சீனிக் பிளேஸ், அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப அருமையான இடம். அந்த கடல் ஓரத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க சுத்தி, அந்த ஊரை சுத்தி மீன் பிடிக்கிறவங்க தான். அந்த காலத்தில் 240 கப்பலுங்க இருந்துச்சு அந்த காலத்தில் பாருங்களா. அப்படின்னா எத்தனை மீன்கள் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல போனோம்னா மீன் பிடிக்கிற வேலை ரொம்ப ஃபேமஸ் தான். அங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஃபிஷ்ன்னு விற்பாங்களோ, பரிசுத்த பேதுருடைய மீன் ரொம்ப டேஸ்டா இருக்குமா, அதுக்கு ஸ்பெஷல் வேலை அதெல்லாம் போட்டு அங்க விற்பாங்களா, அது மீன் பிடிக்கிற இடம். அங்க இயேசு நடந்து போறாரு. நடந்து போகும்போது 2 சகோதரர்களை பார்க்கிறார். யார் அவர்கள்? சீமோனும் அந்திரேயா. சீமோன்னா அவருக்கு முதல்ல இருந்த பேர் சீமோன், ஆண்டவர் தான் பேதுருன்னு அவருக்கு பேரை கொடுத்தார் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் சீமோன் இருந்துச்சு. அவருடைய சகோதரன் அந்திரேயாவை பார்க்கிறார். அந்திரேயாவை பார்த்து அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இயேசு இப்பதான் முதல் தடவை அவங்களை பார்க்கிறாருன்னு இல்ல, அவர் சொல்ல போனா அவங்கள இந்த சீஷர்களை 5 வாட்டி கூப்பிடுறாருன்னு பல வசனங்களை நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு வந்து ஒரே அழைப்பு இல்ல, 5 வாட்டி அழைப்பு இருக்கு. அது வந்து மத்தேயு, லூக்கா, யோவான் அவங்களுடைய பர்பஸுக்கு அது எது தேவையோ அந்த அழைப்பு தான் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம்னா சீஷர்களுக்கு அவர் கொடுத்த அழைப்பு வந்து 5 வாட்டி அழைப்பு கொடுக்கிறார். முதலாவது அழைப்பு யோவான்ல இருக்கு. யோவான் 1வது அதிகாரத்தில் அவர் அழைப்பு கொடுக்கிறார். யோவான் ஸ்தானம் பின்னாடி இருந்தவங்க, இவங்க பின்னாடி இருக்கும்போது, இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் போகும்போது அவர் பின்னாடி இவங்க போனாங்க. It was a call for salvation. ரட்சிப்புக்கு ஏதுவான அழைப்பு. அப்பதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுவை நம்பி, அவர் தான் மேசியானு நம்பி ரட்சிப்புக்கு ஏதுவான அழைப்பு. இது ரெண்டாவது அழைப்புன்னு சொல்லலாம். முதலாவது அவங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு திருப்பி அவங்க வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. வேலையில செஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப போய் அழைப்பு கொடுக்கிறார். என்ன, நான் உங்களை என் பின்னே வாருங்கள், உங்களை மீன்களை பிடிக்கிற மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் மாத்துகிறேன் அப்படின்னு. ஆனா இந்த அழைப்பும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அவங்க தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, அதோடு இந்த வேலையை செய்யணும், அதுக்காகத்தான் கூப்பிடுறாரு. மார்க் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு இல்ல, இது மார்க் இல்ல, லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்க ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எதுக்கு, இப்போ ஜென்ரலா ஒரு அழைப்பு, வாங்கல் உங்களை மீன் பிடிக்கிறவர்களை ஆக்குறேன்னு கூப்பிட்டார். அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மீன் பிடிக்கிற வேலையை, மனுஷர்களை பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. லூக்கா 5வது அதிகாரத்தில் முழு நேர ஊழியத்துக்கு அவர் கூப்பிடுறார். நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் ஸ்டெப் ஸ்டெப்பா, முதலாவது ரட்சிப்புக்கு அழைப்பு, நமக்கும் அப்படித்தாங்க வருது. ஆண்டவர் முதலாவது நம்மள உடனே வாங்க உங்களுக்கு பாஸ்டர் ஆக்குறேன்னு கூப்பிடுறது இல்ல, நம்ம ரட்சிக்கு பாவிகளா இருக்கும் போது ரட்சிப்பின் அழைப்பு வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழும்படிக்கு சில அழைப்பு வருது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிக்கு அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா, மினிஸ்ட்ரிக்கு ஒரு அழைப்பு. அந்த மினிஸ்ட்ரி வந்து சில நேரத்தில் என்ன மாதிரி, இப்ப இருக்கிறவங்க நான் என் சொந்த வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு, மினிஸ்ட்ரி வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னும் சில அழைப்பு வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு கூப்பிடுவார், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அவர் கூப்பிடுவார். அந்த மாதிரி தான் இவர்களையும் கூப்பிட்டு வர்றத நம்ம பாக்குறோம். இன்னும் தான் முதலாவது அழைப்பு யோவான் ஸ்தானா கிட்ட இருந்து வந்தாங்க, ரெண்டாவது அழைப்பு அவர்களை இப்ப கூப்பிடுறது தான் ரெண்டாவது அழைப்பு. லூக்கா 5வது அதிகாரத்துல முழு நேர ஊழியத்துக்கு அவர் கூப்பிடுறாரு, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு. மார்க் 3வது அதிகாரத்தில் 4வது அழைப்பு அவர்களை அப்போஸ்தலர்களாக அழைக்கிறார், அப்போஸ்தலர்களை நியமித்து அழைக்கிறார். அதுக்கப்புறம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் அவர்களுக்கு அற்புத வரங்களை கொடுத்து வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை விரட்டும் வரத்தை கொடுத்து அனுப்புறார் அவர். பாருங்களா, இதான் 5 காலிங்ஸ் அப்படின்றது. நம்ம வாழ்க்கையிலையும் அதான் இல்லைங்களா, நம்ம ரட்சிப்புக்கு அழைத்து நம்முடைய மினிஸ்ட்ரிக்காக சில நேரங்கள் அழைக்கலாம். மினிஸ்ட்ரி உடனே சில பேர் என்ன அதை புரிஞ்சிக்காம ஆட்களே இருக்க மாட்டாங்க, சும்மா பாஸ்டரா முழு நேர ஊழியத்துக்கு வந்துடுறது, அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது. அது இல்ல, அழைக்கிறாரு, இப்போ இவங்க வேலையும் செஞ்சுக்கணும், ஃபிஷிங் வேலையும் செய்யணும் அதான். ஆனால் திருப்பி 3வது அழைப்பு தான் முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அப்போ அதிகம் அவங்க அவருடைய பேட்டர்ன் இருக்கு, நிறைய பேர் வந்துட்ட பிறகு தான் கூப்பிடுறாரு. நம்மளையும் சபையில் அப்படித்தான். இப்போ நம்ம முழு நேரம் ஒரு பாஸ்டர் தேவையா, சொல்ல போனா ஒரு விதத்தில் தேவைதான், நமக்கு கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வரப்போற காலத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை அதிகமான ஜனங்க ஆயிடுச்சுன்னா ஒரு முழு நேர பாஸ்டர் அழைப்பு தான் நமக்கு, அந்த அந்த அழைப்புக்கு நம்ம வரோம். அப்படித்தான் இவங்களை கூப்பிடுறது அழகா நம்ம பாக்குறோம். சரி, இதுல பார்த்தோம்னா இது ரெண்டாவது கால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கால்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க,
கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது.
கடலில் வலை போட்டு கொண்டிருக்க போது, அது என்ன வலை போட்டுட்டு இருந்தாங்கன்றத புரிஞ்சுக்கணும். மீன் பிடிக்கிறது வந்து 3 விதத்துல மீன் பிடிக்கலாம். யாராவது மீன் பிடிச்சிருக்கீங்களா? நான் பிடிச்சது இல்ல. மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஈஸி வலை, வந்து ஒரு குச்சி வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கலாம் நீங்க இல்லைங்களா. அது போட்டு அது ஒரு கோக்கு நூலை கட்டி ஒரு கொக்கி போட்டு அதுல ஏதாவது தீதி வச்சு ஒரு வலை போட்டு மீன் பிடிக்கிற இது இருக்கு. இன்னொரு வந்து ஒரு டிராக் நெட்டுன்னு இருக்கு. அது மத்தேயு 13வது அதிகாரத்துல ஒரு ஓமையில சொல்ற டிராக் நெட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வலைய வந்து பெரிய வலைய வச்சுட்டு ஒரு 2 கப்பலை எடுத்துட்டு அந்த 4 பக்கமும் அந்த கப்பல்ல கட்டிடுவாங்க. கட்டிட்டு கடல்ல அப்படியே போய் அப்படியே தூக்கி ஸ்கூப் மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்துருது. நிறைய மீனுங்க வரும் இல்லைங்களா, கடல் ஆழத்துல அவங்களுக்கு தெரியும் எங்க போடணும்னு, போட்டு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு பேர்த்த டிராக் நெட். இழுத்துட்டே வந்து கரை கொடுவாங்க, கப்பல்ல ரோ பண்ணிட்டே போய் அப்படியே இழுத்துட்டு வந்து, அது டிராக் நெட்டு. இன்னொன்னு வந்து இந்த வலை பாருங்களேன், அந்த 3வது விதமான வலை போடுறது அவங்க. அது இதுக்கு பேர் வந்து கேஸ்டிங் நெட், அதாவது வலை வீசுறது. அது வந்து இழுக்கிறது, இழுக்கிற வலை. இது வந்து வலை வீசுறது. இது எங்கன்னா, ஒருவேளை கரைகிட்ட ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும் போது அவங்க வலையை வச்சுக்கிட்டு அப்படியே விசாரிச்சு போடுவாங்க. அந்த 4 இடத்துலயும் கல் கட்டி இருப்பாங்க. அது போய் அப்படியே மீன் மேல உழுவும். மீன் மேல உழுந்தவொடனே அதை அப்படியே மறைச்சிக்கும். மறைச்சிட்டவொடனே அதை அப்படியே இழுத்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கரைகிட்ட நின்றுகிட்டு ஒரு சர்க்கிளா இருக்கும் அந்த நெட்டு. அந்த மாதிரி இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய இதுங்க மீனுங்க கிடைக்கும். பாருங்க, இதுல ஏன் இதை பாக்குறோம்னா, இயேசு அவங்க செய்யற வேலையை கொஞ்ச நேரம் கவனிச்சிருக்கிறார். கவனிச்சு அவங்க செய்யற வேலையை பயன்படுத்தி அதையே ஒரு அடைமொழியா பயன்படுத்தி பாருங்களேன், மீனை பிடிக்கிறீங்களே நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களா மாத்திர அப்படின்னா, ஒரு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவங்க பிடிச்சிட்டு இல்ல, பெரிய வலை போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க பெரிய காஸ்பல் வலைய போட்டு பல பேரை கொண்டு படிக்க படிக்க உங்களை நான் அழைக்கிறேன். பாருங்களேன், பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பு ஃபர்ஸ்ட் வந்தது பேதுரு அந்திரேயக், உங்களுக்கு தெரியுமா? அவங்க போட்ட வலையில தான் நம்ம எல்லாரும் மாட்டினது. யோசிச்சு பாருங்களேன், அவரு நம்மளெல்லாம் நினைச்சிருக்கிறார், அவங்க போட்ட வலையில தான் நம்ம எல்லாரும் மாட்டினது இல்லைங்களா. இன்னுமே பேதுரு போடுற வலை காஸ்பல் வலையத்தான் உலகத்துல வர ரட்சிக்கப்படுற எல்லாருடைய நன்மையும் பேதுருவுக்கு போய் சேரும். பேதுருவோ அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு போய் சேரும். அதான் தேர் ஸ்பெஷல் பீப்புள், பரலோகத்துல அவங்க பேரே எழுதி வச்சிருக்கு பெர்மனன்டான்னு பாக்குறோம். ஏன், அவங்க போட்ட வலையில தான் இன்னுமே உலகத்துல வரப்போற எல்லா மீன்களும் மாட்டப்போகுது. அதைத்தான் நம்ம பாக்குறோம். வா உங்களை நான் அழைக்கிறேன் அப்படின்னு, மீன்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் மாத்துகிறேன் அப்படின்னு அவங்களை கூப்பிடுறார். சரி, 21 படிங்க.
அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற இரண்டு சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார்.
இன்னும் ரெண்டு பேரையும் அழைக்கிறார் இல்லைங்களா. அதை இன்னொரு ரெண்டு பேரையும் அழைக்கிறத நம்ம பாக்குறோம். ஆகவே இப்போ 4 பேர் ஆயிருச்சு. பார்ட்னர்ஸ், இயேசுவோடு சேர்ந்து இந்த மீன் பிடிக்கிற மனுஷர்களை பிடிக்கிற வேலைக்கு 4 பார்ட்னர்ஸ் ஆயிருச்சு. இதுல தான் நம்ம பார்க்கணும், ஒரு நம்மளும் இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேலைக்காக அழைக்கப்படும் போது இதை எப்படி செய்யறது அப்படின்னா, இந்த பாடத்துல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், யோசிச்சு பாருங்களேன், இவங்களை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன திறமை இவங்களுக்கு இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட மனிதர்கள் இவங்க, யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப ரஃப் ரூடு மீன் பிடிக்கிறவங்க என்னங்க பெருசா இருப்பாங்க, மூஞ்செல்லாம் கேர்ல்டா ஒரு மாதிரி விரிங்கிள்ஸோடு, பயங்கர வெயில்லையும் புயல்லையும் அடிபட்ட ஆளுங்க, ரொம்ப க்ரூடா இருக்கும், ரொம்ப பாஷையெல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்ல போனா அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவங்க, அவ்வளவு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாதவங்க. இயேசு ஆரம்பத்துல பேசும் போது தலையெல்லாம் சொரிஞ்சுக்குவாங்க, என்னத்தான் இவர் சொல்றாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேந்தேன்னு. அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு ஆரம்பத்துல, ஒண்ணுமே புரியல, அவர் ஏதோ சொல்றாரு, நம்மளும் ஏதோ கேட்போன்னு தான் கூட போயிட்டு இருந்தாங்க, ஏதோ சாமி போறாருன்னு கூட போயிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்டவங்களை தான் அவர் ஆரம்பத்துல கூப்பிட்டாரு. அதான் யோசிச்சு பாக்குறதா ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் நமக்கு. சொல்ல போனா பாருங்கல, அவங்களுக்கு ரொம்ப நேரம் புரியல, ஆனா அவரு மாத்திரம் பொறுமையா இருந்து கிளி பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்தா அவங்களை ட்ரெயின் பண்ணார். 3 வருஷம் ட்ரெயின் பண்ணார். அது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு ஆரம்பத்துல எந்த ஆத்ம பாரமோ அக்கறையோ மக்கள் மேல பாசமோ இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்ல. எல்லாம் சாப்பிடல, காலையில இருந்து சாப்பிடலன்னா இயேசுகிட்ட போய் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆண்டவரே அவங்க எல்லாம் விரட்டி விடுவோம், எங்கன்னா போய் சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. நம்ம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியுமா, விரட்டி விடும் போய் எங்கேயாவது சாப்பிட்டு எங்கன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள். அது மாத்திரம் இல்லாம அவர்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு அறிவும் இல்லாதவங்க. நான் பாத்துருக்கிறேன், இது ஒருவேளை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஒண்ணுமே அவ்வளவு அறிவு இல்லாதவங்க, அவ்வளவு இது இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப பெருமை இருக்கு, ரொம்ப அதிசயம். அதுல அறிவு இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. நல்லா அறிஞ்சவங்க, நல்லா இருக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, ரொம்ப ஒண்ணும் இல்லாத டப்பா தான் ரொம்ப சத்தம் போடுன்ற மாதிரி. ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. அதே மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல விஷயம், ஒண்ணுமே அறிவு இல்லை, ஆனா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பெருமை கொண்டா கம்மி இல்லை, ரொம்ப பெருமை உள்ளவங்க. எப்ப பாரு அவரு முக்கியமான சத்தியங்களை தாழ்மையை பத்தி அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன, தேவராஜ்யத்தில் பெரியவன் யார், நீயா இல்ல நான் தான் அப்படின்னு பேச்சு. இவங்களுக்குள்ள ரொம்ப பெருமை பிடிச்சவங்க தான் இவங்களுக்குள்ள பாக்குறா. ஒண்ணுமே இல்ல, நோபடிஸ், படிப்பறிவு இல்ல, அது இல்ல இது இல்ல, ஆனா பெருமை கொண்டும் கம்மி இல்ல. அதுல அப்படித்தான் இருந்தவங்க. பெருமை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மன்னிக்கிற குணமும் இல்ல. பாருங்களா, பேதுரு போய் கேக்குறாரு, எத்தனை வாட்டி தான் நான் மன்னிக்கிறது அப்படின்னு. பெருமை இருக்கிறவங்களுக்கு மன்னிக்கிற குணம் இருக்காது. பாருங்களா, அவங்களுக்கு மன்னிக்கிற குணம் இல்ல. அவங்க ஜப வாழ்க்கையா, ஜப வீரர்களா இவங்க, ஜபம் பண்ணா நல்லா தூங்குறாங்க அவங்க, இப்படி இருந்தவங்க தான் பாருங்களேன், ஜபம் பண்ணா நல்லா தூங்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப தைரியமா அவங்களுக்கு, ரொம்ப தைரியமா போய் பேசி அப்படி உலக தலைக்கில மாத்திட்டாங்களா, ரொம்ப கோழைங்க, ரொம்ப பயந்தவங்க, ரொம்ப பயந்த சுபாவம், தயக்கம் உள்ளவர்கள். இயேசுவை அரெஸ்ட் பண்ண உடனே அரெஸ்ட் செய்ய பார்த்த உடனே ஒரே ஓட்டம், எல்லாரும் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றனா, இவங்க திறமைனால இவங்க பெருசா மீன்களை பிடிக்கிற மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாறல இல்லைங்களா. இவங்க திறமையோ படிப்போ தைரியமோ ஜப வாழ்க்கையோ எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு காரியம் தான். என்ன அந்த ஒரு காரியம்? என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில்? எந்த பரிதபிப்போ இல்ல, மக்கள் மேல பாரமோ இல்ல, பகுத்தறிமோ இல்ல, பேசுற திறமையோ இல்ல, ஜப வாழ்க்கையோ இல்ல. கோழைகள் இவர்கள் மீன் பிடிக்கிறவர்களா மனுஷர்களை பிடிக்கிறவர்களா இவங்களை எப்படி மாற முடியும்? எப்படி மாற்றுறார் ஆண்டவர்? என்னை என் பின்னே வாருங்கள் தான் விஷயம். விஷயம் எங்க இருக்கு தெரியுமா? இயேசு பின்னே வர்றதுல தான், அங்கத்தான் இருந்துச்சு. இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா எங்க இருந்துச்சு? யார் பின்னாடி இவங்க போறாங்கன்றதுல பொறுத்து தாங்க அப்படித்தாங்க மாறினாங்க இவங்க. யார் பின்னாடி இவங்க போறாங்க? இவருக்கு இவங்க கிட்ட இல்ல அந்த ரகசியம், அங்கத்தான். ஃபாலோ மீ, என்ன ஃபாலோ பண்ணா அது ப்ராமிஸ், ஒரு ப்ராமிஸ். என்ன நீங்க பின்பற்றினீங்கன்னா நான் உங்களை என்ன செய்யறேன்? மனுஷர்களை பிடிக்கிறவர்களா, ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். தமிழ்ல அப்படி இல்லை, மனுஷர்களை பிடிக்கிறவர் ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் இருக்கு, அது நல்லா இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல அப்படி இல்லை. தான் பாக்குறோம் இவங்க ஒரு ஒரு போதும் ஒழுங்கா ஒரு ஸ்கூலுக்கு போனது இல்ல, நல்லா படிக்கிறவங்க இல்ல. சொல்ல போனா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:13 இந்த கலிலேயர் இவங்களுக்கு என்ன தெரியும்? படிப்பறிவு இல்லாதவர்களே அப்படின்னு பாத்துட்டாங்க. என்ன தெரியும் இவங்களுக்கு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த ரபிங்களும் வேதபாரர்களும் பெரிய ஞானிகள் அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு யாரு செலக்ட் பண்ணிருக்காரு பாருங்களேன், உலகம் பைத்தியம் என்று என்ன கூறியவர்களை கொண்டு ஞானிகளை அவர் வெக்கப்படுத்துகிற மாதிரி இவங்களை போய் செலக்ட் பண்ணிருக்கிறார். அதான் பெரிய ஆச்சரியம், அதான் பெரிய ஆச்சரியம். அதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐயோ நான் போய் எப்படிங்க காஸ்பல சொல்லுவேன், நான் போய் எப்படிங்களா மனுஷர்களை பிடிக்க முடியும், அதால என்னால முடியாதுன்றதுல உங்கள இல்ல விஷயம். த பாயிண்ட் இஸ் நாட் யூ இல்லைங்களா. நம்மள அழைச்சிருக்கிறாரு, நம் விஷயம் எங்க இருக்குது? அவர்ல இருக்கு. அவரை நாம் பின்பற்றும் போது, அவரை நாம் பின்பற்றும் போது நம்மள அவர் அப்படி மாத்துகிறாரு பாருங்க. அதான் ப்ராமிஸ்ங்க, ஃபாலோ மீ and I will make you fishers of men. Follow me, I will make you fishers of men அப்படின்றாரு. இவர் எப்படி அவங்களை பண்ணாரு இது பாத்தீங்கன்னா, இயேசு செஞ்ச விதம் அவர்களை பின்பற்றி வரும்போது முதல்ல அவர் செஞ்சதை அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா. அவங்க செஞ்சதை அவங்க பார்த்தாங்க, அதை பார்த்துட்டு ரெகுலரா டீச் பண்ணிட்டு வந்தார். 3 வருஷம் டீச் பண்ணார், டீச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கே எக்ஸசைஸ் கொடுத்தாரு. அவர் அவருடைய பேட்டர்ன்ஸை பார்க்கறோம், இதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன கொஞ்சம் டீச் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அவங்கள அனுப்பிச்சார், போங்க 2 பேரா அனுப்பிச்சார் வெளியே, நீங்க போய் அந்த வேலையை செய்யுங்க. அவங்க போய் 2 பேரா போய் செஞ்சுட்டு திருப்பி வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, எது செய்ய முடிஞ்சு எது செய்ய முடியல எங்க பிரச்சனை. திருப்பியும் அவங்களை ட்ரெயின் பண்ணி கடைசியில மத்தேயு 10வது அதிகாரத்துல தான் அப்படி அனுப்புறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தேயு 28வது அதிகாரத்துல ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் மாதிரி, மத்தேயு 10வது அதிகாரம் மத்தேயு 28வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம்ல வச்சாரு. ஃபைனல் எக்ஸாம்ல குட் நியூஸ் என்ன தெரியுமா? எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. 28வது அதிகாரத்துல அவரு இன்னுமே நீங்க தான் செய்யணும், இதை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு உலகம் எங்கும் போய் அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அவர்களை போங்கல் அப்படின்னு அமைச்சார் பாருங்களேன். அவங்க எப்படி இப்படி மாறினாங்க? இயேசுவை பின்பற்றுறதுனால, இயேசுவை பின்பற்றுறதுனால. இதுக்கெல்லாம் ரகசியம் என்ன? ஒரு ரகசியத்தை பார்த்தோம்னா பாருங்களேன், இந்த சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் சிம்பிள் தான், ஒரே ஒரு ரகசியம் தான், இயேசு பின்பற்றி அவருக்கு கீழ்படி எடுத்தாங்க. கீழ்படிதல்ல தான் ஆரம்பிக்கிறது. கீழ்படி நம்ம என்னவா இருக்கட்டும், நம்ம என்னதான் இல்லாம இருக்கட்டும், படிப்பறிவு இல்ல அது இல்ல இது இல்ல என்னதான் இருந்தாலும், நான் ஒரு மனுஷர்களை பிடிக்கிற மாவனா மாறணும், அது என் பாரோன்னு இருந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவை பின்பற்றி அவரை கீழ்படிய வேண்டியதுதான். ஃபாலோ மீ அதான் அவர் நம்ம செய்ய வேண்டியது. நீங்களா அவங்களை மனுஷர்களை பிடிக்கிறவங்களா மாத்திக்கங்கன்னு அவர் சொல்லல, நீங்க செய்ய வேண்டியது என்ன? என்னை பின்பற்றுங்க, நான் உங்களை மாத்துறேன், ப்ராமிஸ், நான் உங்களை மாத்துகிறேன் அப்படின்னு அவர் செய்யறத பாக்குறோம். இயேசு என்னென்ன அவங்களுக்கு கத்து கொடுத்தாரு, என்னென்ன கத்து கொடுத்தாரு, ஒரு சில காரியங்களை நான் நோட் பண்ணிருக்கேன் பாருங்களேன், அதை ஒண்டி பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். என்னென்ன ரகசியங்கள், என்ன கத்து கொடுத்தாரு? முதலாவது அவர்கிட்ட என்ன பார்க்க முடியும்னா, இயேசு வாழும்போது எப்ப பாரு யாராவது இயேசுவை தேடினாங்கன்னா அவர் ரெடியா இருந்தார். இதான் பாக்குறோம், ஹி வாஸ் அவைலபிள் இங்கிலீஷ்ல. எப்ப பாரு அவர் இருந்தார், எப்ப பாரு கூட்டங்களுக்கு மத்தியில தான் அவர் இருந்தார் பாருங்களேன். திரளான கூட்டம், அந்த கூட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர் இருக்கிறார். எங்க தேவை இருக்குதோ, எங்க மக்கள் இருக்காங்களோ அங்கத்தான் அவர் இருந்தார். அது மாத்திரம் இல்ல, இயேசு முதலாவது எப்ப பாரு அவைலபிளா இருந்தார் இல்லைங்களா, காஸ்பிள் ஒர்க்குக்கு தாங்க. இயேசு மாதிரி நம்மளும் மனிதர்களை பிடிக்கிறவர்களா இருக்கணும்னா இந்த குணம் இருக்கணும், இந்த வேலைனா உடனே ரெடி. ஹோலி ஸ்பிரிட் நம்மள ஏவுறாரு ஏதாவது செய்யணும்னா, மத்ததெல்லாம் அப்புறம் இதுதான். ஏசு அப்படித்தானே இருந்தாரு இல்லைங்களா? எவ்வளோ கூட்டங்களுக்கு மத்தியில் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு அந்த ஜாயிரஸ் வராரு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் பின்னாடி ஓடுறாரு. இவாஸ் அவைலபிள் ஆல்வேஸ். நம்ம அப்படி இருக்கிறோமா? எப்போ பாரு ஹோலி ஸ்பிரிட் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? பாருங்களா, அப்படி அவைலபிள் அவங்க காமிச்சார். ரெண்டாவது, எந்த மனுஷர்களுக்கும் அவர் பாகுபாடு பார்த்ததே இல்லை. மனுஷனை மனுஷனா பார்த்தார். அவன் பெரிய நூற்றுக்கு அதிபதியா இருக்கட்டும், இல்ல பயங்கரமான வேஸ்தியா இருக்கட்டும், இல்ல பயங்கரமான குஷ்டரோகமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆத்மா இருக்குதேன்னு அந்த ஆத்மாவைத்தான் அவர் பார்த்தார் இல்லைங்களா? யாருக்குமே பாகுபாடு அவர் பார்த்த மாதிரியே நம்ம பார்க்கல. அப்படி நம்ம மனுஷர்களை பாக்குறோமா? பணக்காரங்களுக்கு தான் சொல்லணுமா காஸ்பல் நம்ம? நல்லா படிச்சவங்களுக்கு தான் சொல்லணுமா? ஏன், எவ்வளவு ஏழை எளியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சொல்ல என்ன நம்ம இல்லைங்களா? அதுதான் இயேசு அப்படி பார்த்து யாருக்குமே அந்த மாதிரி வித்தியாசமா ரெஸ்பெக்ட் கொடுத்ததாக நம்ம பார்க்கல. அது மாத்திரம் இல்ல, அந்த தேவைய தேடி ரொம்ப சென்சிட்டிவா இருந்தார். எங்க தேவை இருக்குதோ அவர் கிளியரா தெரிஞ்ச மாதிரி சென்சிட்டிவா அவர் இருந்தார். பாருங்க, பெரிய கூட்டத்துல இன்னைக்கு படிச்சோம், அந்த அம்மா தன்னுடைய வஸ்திரத்தை தொடுது, அது அவருக்கு சென்சிட்டிவா இருந்தார். தெரியுது அவருக்கு அந்த அம்மாக்கு அந்த தேவை இருக்குதுன்னு தெரியுது. நம்ம அந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கணும் மக்களுடைய தேவைகளுக்கு. இன்னொன்னு இயேசு செஞ்ச பார்த்தோம்னா, எப்ப பாரு காருணத்தையும் அன்பையும் பாசத்தையும் அவர் காமிச்சு அந்த பாசம் நல் மதிப்பு மூலமா தான் காஸ்பிளை கொடுத்தார் இல்லைங்களா? அவர் ஏன் அற்புதம் செய்யணும், செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, செய்ய செஞ்ச அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு தன்னால் அவர் அற்புதம் செஞ்சு செஞ்சார். நம்மளால அற்புதம் செய்ய முடியாது, ஆனா அவங்க நல் மதிப்பை எப்படி பெற முடியும், அதை வச்சு நம்ம வி கேன் டெஃபினெட்லி டூ தட். இப்ப பாருங்களேன், இந்த 400 பேருக்கு ஏன் நம்ம ஒரு 15 நாளுக்கு ரேஷன் எல்லாம் வாங்கி தந்தோம், அந்த ஊர்லயே தெரிஞ்சிருக்கோம் இங்க இருக்கிற சபை இவ்வளவு இது செஞ்சிருக்கிறாங்களே, அந்த நல் மதிப்பை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் காஸ்பிள் நம்ம போலாம். அன்னைக்கும் காஸ்பிள்ல தான் சொன்னோம். சில பேர் வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப தொட்டுச்சு, இனிமே ரெகுலரா வர அப்படின்னு சொன்னாங்க. அது அதைத்தான் நம்ம வச்சு செய்ய பாக்கணும். இன்னொன்னு இயேசு என்ன பாக்குறோம், ரொம்ப நேரத்தை எடுத்தாருங்க. எப்ப பாரு நான் அதான் என்னல நான் கத்துக்க வேண்டியது, எப்ப பாரு ஹரி ஹரி அந்த மீட்டிங்கு போகணும், இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும், அவர் ரொம்ப நேரத்தை ஆத்ம விஷயம்னா அந்த டைம் எடுத்து அவர் செஞ்சதை பார்த்தோம் பார்த்து கத்துக்கணும். இயேசு எப்ப பார் ரெடியா இருந்தாரு, எப்ப பார் மனுஷங்களுக்கு பாகுபாடே பார்க்கல, தேவைகளுக்கு ரொம்ப உணர்வுள்ளவரா இருந்தாரு, அவர் அன்போடு பாசத்தோடு தேவைகளை நிறைவேற்றி அவர் சுவிசேஷத்தை சொல்ல பார்த்தார். ஆகவே நம்ம இதோடு முடிப்போம். நம்ம எல்லாருக்கும் இந்த இந்த பாடம் என்ன கத்துக் கொடுக்குது, இன்னுமே நம்ம கிளப்பா இருக்கிறத நிறுத்தணும். நான் நம்ம சர்ச்சுன்றத நிறுத்தி நம்ம வெளியே போகணுங்க, வெளியே போகணும். படிச்ச சத்தியங்கள் பல மக்களுக்கு போய் எடுத்துட்டு போனா தான் ஆண்டவர் நம்மளை இதுல அழைக்கிறார். இதுல அழைக்கிறத பாக்குறோம். நம்ம எவ்வளவுதான் பலவீனம் இருந்தாலும், எவ்வளவுதான் குரூடா இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், அதுல இல்ல விஷயம், நம்ம மீன் பிடிக்கிறவர்கள் ஆத்ம ஒன்று ரட்சிக்கவாமல் நான் வீணா நம்ம வாழ்க்கை போவாது இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன, என்னை பின்பற்றுங்க இல்லைங்களா? இயேசுவை பின்பற்றின அவர், அந்த ராஜாவை பின்பற்றினா அவர் பின்பற்றுறதே போதும் நம்மளை மாத்திரும். We have to follow him. முதலாவது நம்ம விசுவாசியா இருக்கணும் இல்லைங்களா? விசுவாசி இல்லாம நம்ம அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசியா இருந்து இதுக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு, மக்களை ஆதாயப்படுறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வேலை சில வேண்ட சில பேர் புக்கு படிக்க முடிஞ்சவங்க இதை எப்படி செய்யறதுன்றது சில புக்ஸை நீங்க படிச்சுக்கலாம் இல்லையா? படிச்சு மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதைத்தான் நான் செய்ய பாக்குறது இல்லைங்களா? இன்னொன்னு, ஒரு வேலையை நல்லா கத்துக்கணும்னா எப்படிங்க கத்துக்க முடியும், எப்படி கத்துக்கிறது? செஞ்சு பார்க்கணும், அவ்வளவுதான். செஞ்சு பார்க்கணும், என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறோம். இந்த வேலையை செஞ்சு பார்த்து தான் நம்ம கத்துக்க முடியும். போய் இயேசுவை பத்தி பேசி பார்த்து தான், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி. எத்தனை பேர் செய்யறோம் நம்ம இல்லைங்களா? மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, செஞ்சு செஞ்சு செய்யறதுல தான் நம்ம கத்துக்க முடியும். எந்த பெரிய ஆத்மாக்களை கொண்டு வந்தவர்களோ ஆரம்பத்தில் செஞ்சு பார்த்து தான் கத்துக்க முடியும். ஆகவே அவங்க இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, ஸ்கூல்ல இருக்கிறவங்க, காலேஜ்ல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க ஆண்டவர்கிட்ட தைரியத்தை கேட்டு ஜபத்தை பண்ணி, ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றணும், இவங்க மேல ஒரு பாரத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் காஸ்பல செலுத்துற மனுஷங்களை பிடிக்கிறவர்களா நம்ம மாறும். இந்த வசனம் நம்ம கலைப்பு கொடுக்குது. அன்னைக்கு கொடுத்த ஒரு பார்ட்னரா கூப்பிட்ட மாதிரி இயேசு நமக்கும் கூப்பிடுறாருங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.